மாவீர மகுடம். லெப்டன் கர்னல் சாந்தகுமாரி.
வணங்குகிறோம்
எல்லோரோடும் சிரித்து கதைக்கின்ற சாந்தகுமாரி இப்போது இல்லை. ஆனால் எதிரியே சிதறடிக்கின்ற சாந்தகுமாரிகள் கடமுலையில் நின்றார்கள். சாந்தகுமாரியின் பேரில் தயாரிக்கப்பட்ட கண்ணிவெடிகள் எதிரிகளின் கால்களோடு கதை பேச. புயலுக்கு முந்தைய அமைதியோடு புலிகள் இருந்த காலப்பகுதி அது. எதிரியானவன் எங்கள் மண்ணை வல்வளைக்கும் நோக்கோடு ஜேசிக்கு ஒரு ரணகூச ஓட்டச்சிட்டென பெயரிடப்பட்டபடி படை நடவடிக்கைகளை மாறி மாறி மேற்கொண்டு எங்கள் வளங்களை அழிவுக்குள்ளாக்கியதோடு மக்களையும் பெரிதும் துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். எவரும் எதிர்பாராத பெருவெள்ளமாக போய் அதலைகள் மூன்று சுழன்றடித்தது. இந்த மாபெரும் நில மீட்பு நடவடிக்கையின் போது ஒற்று சுட்டான் மாங்குளம் பகுதியில் கிடைப்பட்ட பகுதிகளை மீட்கும் பொறுப்பு மாலதி படையணிக்கு கொடுக்கப்பட்டது. மீட்பு நடவடிக்கையில் மாலதி படையணியின் ஒரு அணியை பங்கு கொண்டது. இன்னொரு அணி அம்பகாம பகுதி முன்னரங்க காப்பரணையில் நிலை கொண்டது. எனவே வேறு வேறு இடங்களில் அம்பகாமத்தில் நிலை கொண்ட அணியின் பொறுப்பாளர்களில் ஒருவர் லெப்டினல் சாந்தகுமார். மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட மாலதி படையணியின் அதன் சிறப்பு தளபதி பிரிகேடியர் ஜாலினி நெறிப்படுத்தியிருந்தார். சண்டை சத்தங்களை கேட்டுக்கொண்டு இவரால் சும்மா இருக்க முடியவில்லை. தொலைத்தொடர்பு கருவியின் ஒலி அலை வாங்கியை இழுத்துவிட்டு சண்டை கட்டளைகளை கேட்டபடி அங்குமிங்கும் நடப்பதாயும் இருப்பதாயும் பின் எழுவதாயும் இருந்தார். சண்டை பிடிக்க வேண்டுமென்ற ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் துடிவிட்டபடி இருந்தார். சண்டை கடுமையாய் நடந்து கொண்டிருந்தது. இவருக்கு முன்னே உள்ள எதிரி காப்பரங்களின் முதுகுப்புறம் சண்டை நடந்து கொண்டிருக்க இவர் தன்னை மரம் தன் சிறப்பு தளபதிக்கும் தெரியப்படுத்தாமல் சண்டை நடக்கும் பகுதிக்கு சென்று தானும் சண்டையில் கலந்து கொண்டார். சண்டை நடந்து கொண்டிருந்த பகுதியில் யாருடைய அனுமதியும் இல்லாமல் காட்சி தந்த சாந்தகுமாரியை உடனே காவலரின் பகுதிக்கு திரும்பும்படி பிரிகேடியர் ஜாலினி இறுக்கமான கட்டளை ஒன்றை வழங்கிய பிறகும் மனமில்லாத தனது இடத்துக்கு திரும்பினார். தான் சண்டை களத்துக்கு போய் எதிரியோடு நேருக்கு நேர் நின்று சண்டை பிடித்து விட்டேன் மகிழ்ச்சியில் அவர் இருந்தார். முத்துக்கு பேர் போன மன்னார் மாவட்டத்தில் திரு திருமதி சூசியப்பு நேருக்கு 1972 ஆழி திங்கள் 19 பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் முரைஸ் ரமணி. இவரது குடும்பத்தில் மூத்த தளபதி லெப்டினல் விக்டர் அவர்களின் காலப்பகுதியிலேயே சிங்களப்படையினருக்கு தெரியாமல் போராளியை ஆதரித்து வந்தார்கள். அந்த நாட்களில் இவரது அண்ணன் போராட்டத்தில் இணைந்து விட்டார். இவர் தன் அண்ணா மீது அதிக அன்புடையவர். அண்ணனின் பிரிவு இவரை வாட்டியது. 1990 நடைபெற்ற ஒரு சண்டையில் இவரது அண்ணன் வீரவங்கை ஜேசுதாஸ் வீரகாவியமாகிவிட்டார். அண்ணனின் லட்சியப்பாதையை பற்றி அண்ணனின் ஆயுதத்தை தானே ஏற்க வேண்டும் என்பதற்காய் அதே ஆண்டில் விடுதலைப் போரில் இணைந்து கொண்டார் சாந்தகுமாரி. 1990 முற்பகுதியில் விடுதலை புலிகளின் மகளிர் படையணியின் 10th பயிற்சி பாசறையில் லெப்டினல் மாதவிடம் மணலாற்று காட்டு பகுதிக்குள் பயிற்சியை பெற்றுக் கொண்டவர். பள்ளிப்பட்டறிவோ படிப்பின் மனத்தையோ பெரியளவில் அறியாதவர். ஆனால் பட்டறிவால் பல களங்களை இவர் படித்திருந்தார். மக்களோடும் போராளிகளோடும் அன்பாக பழகுவார். அன்போடு பண்பும் கொண்டவர். தனக்குள் உள்ள போராளிகளை அவரவர் திறமைக்கேற்பவும் தரத்துக்கேற்பவும் மரியாதை கொடுத்து பணிவாக நடந்து கொள்வார். ஒவ்வொரு போராளினதும் வளர்ச்சியிலும் மிக அக்கறை காட்டுவார். தெரியாத விடயங்களை பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆர்வமுடையவர். அதற்காக ஒருபோதும் அவர் கூச்சப்பட்டதில்லை. சிறு விடயமானாலும் சிறிதளவு உணவானாலும் எல்லோரிடமும் பகிர வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவர். இவருக்கு நாவற்படங்கள் என்றால் நல்ல விருப்பம். ஒரு நாள் சில போராளிகள் நீண்ட தூரம் சென்று இவருக்காய் நாவற்படங்களை பிடுங்கிக் கொண்டு வந்தபோது முக்கால்வாசி பழங்கள் நசிபட்டு பழுதடைந்து விட்டன. ஆனாலும் அந்த சிறிய தொகை நாவற்பழங்களை நன்றாக கழுவி ஒவ்வொரு காவலரனாக சென்று எல்லா போராளிகளுக்கும் கொடுத்த பின்னரே தான் உண்டார். அதேபோல் புதிர்கணக்குகள் சொன்னால் அதை எல்லோருக்கும் கூறி அதற்கான விடையை சரிபார்த்து விட்டுத்தான் மற்ற வேலையை பார்ப்பார். ஓய்வோடு இருக்கும்போது தனக்கு தெரியாத அடிப்படை விடயங்களை படித்தறிவதற்காக எந்த நேரமும் கோப்பியும் பேனாவும் கொண்டு திரிந்து தெரிந்தவர்களிடம் கேட்டு படிப்பார். நகைச்சுவையாகவும் நாசுக்காகவும் மற்றவர்களை நக்களடிப்பதில் திறமையாக இருந்தார். பயிற்சி முடிந்தவுடனே களமுனைகள் அவரை வரவேற்றன. இவரின் முதலாவது சண்டை கிளம் யாழ்ப்பாணம் கோட்டை முற்றுகை. வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை முற்பு சமதே அவரது முதற்களமாய் இருந்தது. அடிக்கடி இவர் பெருமைப்படுவதுண்டு. பலாலி ஆனிரவம் மீதான ஆகாய கடற்வழி தாக்குதல், மின்னல் கஜவார பரவேக இரண்டு, மண்கட்டி மேலை மீதான இதயபூமி தாக்குதல் என தொடர்களங்கள் இவரை வரவேற்க தனது திறமையை வெளிக்காட்டினார். தொடர்ச்சியான களமுனைகள் இவரின் வளர்ச்சிக்கு படிக்கற்களாக இருந்தன. ஜால் தூவியது நடவடிக்கையிலும் பூநகரி பகுதியில் நடத்தப்பட்ட தவளை நடவடிக்கையிலும் திறமையாக பங்காற்றினார். பின்னர் 1993 காலப்பகுதியிலே தேவகிருதி கன்னிவெடி பிரிவுக்கு அனுப்பப்பட்டார். அங்கு நடைபெற்ற படிப்புகளையும் பயிற்சிகளையும் வேவு பயிற்சியையும் ஆர்வத்தோடும் திறமையோடும் செய்தார். கன்னிவெடிகளோடு களமுனையில் செய்த செயற்பாடுகள் அளப்பெரியது. 1995 மூன்றாம் கட்டகிட போர் தொடங்கிய காலப்பகுதியிலே கன்னிவெடி போராளிகளின் பணி மிக முக்கியமாயிருந்தது. மண்டிதீவு சண்டைக்கு சென்றதோடு மணலாற்றில் 5 ராணுவ தளங்கள் மீதான தாக்குதலிலும் திறம்பட பங்காற்றினார். இடிமுழக்கம் என்ற பெயரில் எதிரி ஒரு வலிந்த தாக்குதலை செய்தபோது இவரின் கன்னிவெடி பணி அங்கிருந்தது. சூரிய கதிர் 1-2 என எதிரி மேற்கொண்ட வலிந்த தாக்குதலானது இவர் போன்ற கன்னிவெடி பிரிவு போராளிகளின் சண்டை திறமையை வளர்ப்பதற்கும் மேன்மேலும் திறம்பட வளர்ச்சி அடைவதற்கும் உரக்கற்களாய் அமைந்தன. தேவையான இடங்களில் கன்னிவடி, மிதிவடி, பொறிவடிகள் என்பனவற்றை வைப்பதும், அந்த இடத்தில் எதிரி வரும்போது ஏற்படும் இழப்புகளை கண்காணிப்பதுமான கடும் பணிகளோடு இவரது களமுனை காலம் நகர்ந்தது. சாந்தகுமாரி ஒரு நாள் களமுனை பகுதியில் கன்னிவடிகளை வைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இரண்டு கைகளையும் மென்மையான துணியால் சுற்றி பந்தமாய் கட்டியிருந்தார். அவர் அருகில் நின்ற பொறுப்பாளர், என்ன சாந்தகுமாரி கையில காயமே என்ற கேட்டபடி அருகில் வந்தார். ஒன்றுமில்லையக்கா என மழுப்பம் என்ற சாந்தகுமாரியின் கைகளில் சுற்றப்பட்ட துணிப்பந்தை அவர் விலக்கி பார்த்தபோது இரண்டு கைகளும் கொப்பளங்கள் போட்டு உடைந்திருந்தன தெரிந்தது. கவலையோடு நோக்கிய பொறுப்பாளரிடம், ஒன்றுமில்லையக்கா கையில கொப்பளங்கள், துணியை சுற்றினால் வலிக்காதென்று துணியை சுற்றிட்டு வேலை செய்கிறேன் என்றார் தன் வளமையான சிரிப்போடு. தன் வேதனையை கூட களமுனை கடமைகளில் மறந்து சிரிக்கும் ஒரு போராளியாக இருந்தார். அத்தோடு இரவில் வேவுக்கு சென்று எதிரியின் பகுதிக்கும் விடுதலை பிரிவுகளின் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியிலே எதிரி வரக்கூடிய இடங்களில் வெடிக்கக்கூடிய மாதிரி சூழ்ச்சி பொறிகளை வைத்துவிட்டு வருவார். பகலில் தான் வைத்த சூழ்ச்சி பொறிகளை கண்காணிப்பு இடத்திலிருந்து பார்த்தபடி இருப்பார். எதிரி முட்டுப்பட்டு வெடிப்பதை பார்த்துவிட்டு தான் உரிய இடத்துக்கு திரும்புவார். சூரிய கதிர் 2 முடிந்து படையணிகள் வன்னிக்கு வந்தோய் அவலைகள் 1 நடைபெற்ற பின்னர் மீட்கப்பட்ட முல்லைத்தீவு பகுதிகளில் சாந்தகுமாரியின் தலைமையிலான கன்னிவெடி விதிவெடிகளை பல நாட்களாக நகற்றியது. பின் சஜ்ஜைய 1-2-3 எதிர்ச்சமர்களிலும் இவர் விதைத்த ஜனி விதிவெடிகள் எதிரிக்கு கணிசமான இழப்புகளை ஏற்படுத்தியிருந்தன. தொடர்ச்சியாக அயராது போராட்டத்துக்கு அரும்பணி ஆற்றிக் கொண்டிருந்தார் சாந்தகுமாரி. கடமைகளை தன் வீடாகவும் சண்டைகளை தன் வாழ்நாளாகவும் கொண்டு வந்தவர் சாந்தகுமாரி. சண்டைகளோடு மட்டுமல்லாது குறும்புத்தனங்களும் செய்வார். வகுப்புகள் என்றால் ஈடுபாடு குறைவு, ஆயினும் ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தால் மனதில் பதிய வைத்து விடுவார். அப்போது இவரது அணிகள் கிளிநொச்சி காவலன் பகுதியில் நின்றது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான போராளிகளை பின்னணிக்கு எடுத்து படிப்பிப்பார்கள். அதில் இவரும் ஒருவர். வகுப்பு என அறிவித்த நேரத்துக்கு அரை மணிக்கு முன் எதிரியின் பகுதி மீது தாக்குதலை செய்வார். அவ்வளவுதான், அலறி அடித்து எதிரியானவன் இவர்களது பகுதி மீது தொடர்ச்சியான எறிகணை தாக்குதலையும் துப்பாக்கிச் சூடும் நடத்துவான். இதனால் வகுப்புகள் நடைபெறாது. இப்படியாக இவர் செய்த குறும்பு வேலைகளால் தொடர்ந்து 2-3 நாட்கள் வகுப்புகள் நடைபெறவில்லை. இது எப்படியோ அந்த பகுதியின் பொறுப்பாளருக்கு தெரிந்துவிட்டது. அதன் பின் சண்டை நடந்தாலும் வகுப்புகள் நடைபெறும் என குறிப்பிட்டார். ஒரு நாள் அடுத்த வகுப்பில் பரீட்சை நடைபெறும் என ஆசிரியர் அறிவித்தார். இவரால் தப்ப முடியாதில்லை, பொறுப்பாளர் விடமாட்டார் என்பதற்காக இவ்வகுப்புக்கு வந்தவர் இடையில் ஒருவருக்கும் சொல்லாமல் ஜாம்பு மரம் ஒன்றில் ஏறி ஒளிந்து விட்டார். இவரோடு சென்ற போராளிகள் அனைவரும் இவரை தேடிவிட்டு பரீட்சை எழுதிவிட்டு திரும்பிய போது ஜாம்பு மரத்திலிருந்து குதித்து, அப்பாடா இப்பதான் நிம்மதி என்றவாறு போராளிகளோடு சேர்ந்து காவலரின் பகுதிக்கு சென்றார். எப்படியாவது குறும்புத்தனங்கள் செய்து படிக்காவிட்டாலும் பட்டறிவால் திறம்பட செய்வார். இவரை பொறுத்தளவில் பட்டறிவே மிகப்பெரிய ஆசானாயிருந்தது. இவ்வாறாக இவரின் பணி போரின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றியது. சிறந்த துப்பாக்கிச் சூட்டாளர், நன்றாக குறிந்தவராக சொல்வார். ஒரு தடவை படையணியிலே விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. அதில் 3 பரிசுகளையும் தேசிய தலைவரின் கையால் பெற்றவர். பின்னர் நடந்த போட்டிகளிலும் தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். படையணியில் துப்பாக்கிச் சூட்டு போட்டியில் அதிக பரிசுகளை பெற்றவர் என்ற பெருமை லெப்டினன்ட் ஜெனரல் சாந்தகுமாரி சார். ஓட்டஜெட் எதிர்ச்சண்டையிலே தனது கள வேலைகளை திறம்பட செய்தார். பின் 1999 இறுதிக்கால பகுதியிலே வெற்றிலைக்கணி பகுதியில் நின்ற ஓயாதிரைகள் 3 சிறப்பு அணிக்கு பொறுப்பாய் நின்றார். அப்போது நத்தார் காலம். கிளிநொச்சியில் நின்ற அணியினர் தொலைத்தொடர்பு கருவிலேயே சாந்தகுமாரியிடம், நத்தாருக்கு என்ன விசேடம் என்று கேட்க, பெருசா ஒன்றுமில்லை, எங்களோட பகுதிக்கு நத்தார் கொண்டாட வார விருந்தாளிக்கு நல்ல விருந்து கொடுத்து 50 பேட்டை பொடி எடுத்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்றார். உண்மையில் அவர் சொன்னதற்கேற்ப செயலிடம் காட்டினார். உலகமே ஆவலோடு 2000 ஆண்டுக்காய் காத்திருக்க இவரோ தனது அணியோடு எதிரியின் வரவுக்காய் காத்திருந்தார். அந்த புதிய நூற்றாண்டில் முதல் நாளில் அவருக்கு அருமையான சண்டை வாய்ப்பு கிடைத்தது. வெள்ளம் போல் வந்து இவர்களின் பகுதிக்குள் நுழைய எதிரி முயன்றபோது இவரோடு நின்ற மேஜர் வேளினியின் அணி தனித்துவிட்டது. எதிரியோ அவர்களை சுற்றி வளைத்து விட்டான். இக்கட்டான நிலையிலும் இவர் ஒரு கணமும் பதற்றப்படாமல் தன் 40 மில்லிமீட்டரால் அடித்து எதிரியை சமாளித்தபடியே தொலைத்தொடர்பு கருவியிலே கட்டளைகளை வழங்கி எல்லோரையும் ஒருங்கிணைத்து எதிரியை அந்த இடத்திலிருந்து முற்றாக துரத்தி அங்கிருந்த கட்டளை மேலாளரோடு அணிகளையும் காப்பாற்றி எல்லோரது பாராட்டையும் பெற்றார். இதனால் எதிரியால் மேற்கொள்ளப்பட்ட பெரிய சுற்றிவளைப்பு தாக்குதல் ஒன்று இவரது துணிகர செயற்பாட்டால் வெற்றிகரமாய் முறியடிக்கப்பட்டது. அந்த தாக்குதல் முடித்துக்கொண்டு வன்னிக்கு வந்து தலைவரின் சிறப்பான பாராட்டையும் பரிசையும் பெற்றுக் கொண்டார். ஓயாளிகள் 3-4 திட்டமிட்ட தாக்குதல் பயிற்சிகளை உடல் இயலாத நிலையிலும் ஊக்கத்தோடு எடுத்தார். பயிற்சி முடிந்ததும் வரலாற்று சிறப்பு மிக்க குடாரப்பு தரையிறக்க சண்டைக்கு சென்றார். தரையிறங்கி அந்த நாளை நெஞ்சில் காயப்பட்டு மருத்துவத்துக்காக வன்னிக்கு வந்தார். எப்போது காயம் மாறும் என காத்திருந்து காயம் மாறியவோடு அந்த களமனைக்கு சென்றார். 2000 பிற்பகுதியில் நாகர்கோயில் முன்னணி காவலரின் பகுதியில் முதன்மை பொறுப்பாளராக இருந்தார். இவர் ஒருபோதும் கட்டளை விடத்தில் நின்றதில்லை. அடிக்கடி காவலரின் பகுதியை சுற்றி வருவதோடு காவலரின் வேலைகளையும் போராளிகளோடு சேர்ந்து செய்வார். அந்த பகுதியில் போராளிகள் வேவுக்கு சென்றால் அவர்கள் திரும்பி வரும் வரையும் கண்விழித்து அவர்கள் சென்ற பாதை அருகே காத்திருப்பார். அவர்கள் திரும்பி வந்ததும் தானும் உறங்கச் செல்வார். ஓயாளிகள் 4 திட்டமிட்ட தாக்குதலுக்கான பயிற்சி நடைபெற்றது. உடல் காயங்களால் இயலாத நிலையிலும் பயிற்சி முடித்து 5-10-2000 அன்று பகல் 1 சண்டைக்கான அணிகள் இவரின் தலைமையில் இறங்கின. இவருக்கு அடுத்த பொறுப்பாளராக உணர்ந்து தாக்கிய மேஜர் வேளினியின் தொடர்பை எடுக்க முடியவில்லை. அவர் எதிரிக்கு நெருக்கமான எல்லைக்குள் கடமையாய் தாக்குதலை தொடுத்தபடியிருந்தார். அவரை சந்திப்பதற்காக சிறு அணி ஒன்றோடு சாந்தகுமாரி முன்னேறினார். நாகர்கோயில் பகுதி சிறு சிறு பற்றைகளும் தென்னை பனைகளும் இடையிடையே காணப்படுகின்ற வெட்டையான மணல் பிரதேசம். அப்படியான இடத்தில் எதிரியின் குண்டுமலை நடுவிலும் இவரது அணிகள் விடாப்பிடியாக சமராடியபடி நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த கணம் வேளினியின் தொடர்பை எடுப்பதற்காய் சென்ற சாந்தகுமாரியை வேளினிக்காக பதுங்கியிருந்த எதிரியின் ரவைகள் பதம் பார்த்தன. முதலாவது வேட்டில் நெஞ்சில் காயப்பட்டு ஒரு கணம் திரும்பி பார்த்துவிட்டு அடுத்த வேட்டம் துளைத்ததில் நெஞ்சை பொத்தியபடி சரிந்தார். சாகும் வேளையிலும் கூட அடிச்சு கொண்டு ரங்கோ ரங்கோ என்று கத்தியபடி எதிரியின் பிடியில் உள்ள இவர்களது பகுதியை மீட்க வேண்டும் என்ற ஓர்மையை முன்னோக்கி ஓடியபடி செங்குருதி சிந்தி இந்த மண்ணில் 2010 மாசம் 6 சரிந்தார். இத்துடலை மீட்கும் போது மூடுகின்ற 2 கைகளிலும் மண் இறுக பற்றப்பட்டிருந்தது. மன்னார் மண்ணுக்கே உரித்தான அவரது தமிழ் ரசிக்கத்தக்கது. தலைவர் கூட அவரின் உரையாடலை சிரித்தபடி கேட்டுக்கொண்டிருப்பார். லெப்டினன்ட் கர்னல் சாந்தகுமாரியின் மாவீரமகுடம் கேட்டோம். We'll be right back.
கொண்டாள். வென்று கல்லறை வருகிறோ நாள் இல்லை அருகினி தூங்கோ.